2019 செப்டம்பர் மாத தென்றலிதழில் இளம் சாதனையாளர் பகுதி. மதுரபாரதி அவர்கள் எழுதியுள்ள ராஜி வெங்கட். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தென்னிந்தியர் என்றாலே கர்நாடக சங்கீதமும் பரதநாட்டியமும் தான் என்பது பொதுவான கருத்து. இவற்றை கற்றதோடு நிற்காமல் மேலே போய் ஆப்பரா ஆப்பரா என்று உச்சரிக்க வேண்டும். சங்கீதத்தை கற்றுக்கொண்டு பாடுகிறார் தமிழ் பெண் ஒருவர். ஆப்பராவை பாடுவதாக சொல்வது கூட சரியல்ல, ஏனென்றால் அது நாடக பாணியில் அமைந்தது. அதில் வசனம், பாடல், பின்னணி திரை என்று பல நாடக கூறுகளும் இருக்கும். அதிகம் பரிச்சயமில்லாத ஒருவருக்கு ஆப்பரா பாடுபவரின் முகப்போக்கு, குரல் ஓட்டம், உடல் மொழி ஆகியவை சற்று வினோதமாகவே தோன்றக்கூடும். அவர் அட்லாண்டாவைச் சேர்ந்த ராஜி வெங்கட். எப்படி இதில் நுழைந்தார் என்று அறியும் ஆர்வத்தில் அவரிடம் பேச்சு கொடுக்கிறோம். மடை திறந்தால் போல் பேசுகிறார் ராஜி வெங்கட். பிறவிலேயே சங்கீதம் என்பதான் உள் உணர்வு எனக்கு இருந்தது. ஆனால் ஆப்ராவுடன் பரிச்சயம் கல்லூரி காலத்தில் கிடைத்து அதன் மேல் காதல் ஏற்பட்டது. அதை சிறப்பாக செய்ய ஆவல் வந்தது. என் ஆசிரியர்கள் நட்டாலி டிசே, ஆனா நெட்ரப்கோ இருவருமே எனக்கு இதை கற்க உள் தூண்டலாக இருந்தனர். இது மிக கடினமான துறை. உண்மையாகவே ஆப்ரா வடிவையும் சங்கீதத்தையும் ஆழமாக நேசித்தால் மட்டுமே இதை கற்பிக்க முடியும். என்னை முன்னைவிட சிறந்த பாடகியாக்கியதற்கு நான் தினமும் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். நட்டாலி தன்னை ஒரு பாடும் நடிகை என்று சொல்லிக் கொள்வார். ஒரு நடிகையாக வாழ்வை தொடங்கி தனக்கு பாடும் திறமை இருப்பதை கண்டுகொண்டவர். அற்புதமான பாடகி. ஆச்சரியமானது ஆனா நெட்ரப்கோவின் கதை. ஆப்ரா அரங்கத்தில் துப்புரவு தொழிலாளியாக வாழ்வை தொடங்கி சங்கீதத்தை சுயமாக கற்றவர். அவர் இன்று உலக புகழ் பெற்றுள்ளார். துப்புரவு தொழிலாளி, தட் இஸ் ஆனஸ்ட்லி கிரேசி. ஆப்ரா சங்கீதம் உணர்ச்சி பூர்வமானது. அது உங்கள் உணர்ச்சிகளை அழகிய ஒலிகளாக உருமாற்றுகிறது. ஆப்ராவுக்கும் பாரம்பரிய இந்திய இசைக்கும் குரல் பயன்பாட்டில் இமயமலைக்கும் ஆல்ப்ஸ்குமான வேறுபாடு உண்டு. அதை சொல்லில் விளக்க முடியுமா என்று கேட்கிறோம். நான் இதை தீவிரமாக ஆராய்ந்திருக்கிறேன் என்று தொடங்குகிறார். இரண்டிற்கும் தொண்டை தசைகள், காற்று, குரல் வளை இவற்றின் பயன்பாட்டில் பெருத்த வேறுபாடு உண்டு. முற்றிலும் மாறுபட்டவை. ஒன்றின் சாயல் மற்றொன்றில் தோன்றாமல் இரண்டு கலைகளிலும் நிலைத்திருப்பது மிகவும் கடினம். எனக்கும் இதில் போராட்டம்தான். ஆப்ராவில் குரல் வளை கீழேயும் உள்நாக்கு மேலேயும் இருப்பது அவசியம். இதன் மூலம் அதிகப்படியான இடைவெளி ஏற்படும். உங்களது குரல் நான்கள் காற்று அலைகளில் தாக்கத்தை உண்டாக்கி ஆப்ரா இசையை எழுப்ப இந்த இடைவெளி அவசியம். கர்நாடக சங்கீதம் இதற்கு நேர் எதிர். இதில் குரல் வளை அசைந்து கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு கமகமும் உங்கள் தொண்டையில் இசைக்கருவியை இசைப்பதற்கு ஒப்பானது. ஒவ்வொரு ஒலிக்கும் வெவ்வேறு தந்தியை மீட்டுவது போன்றது இது. இதை துல்லியமாக செய்வது மிக மிக முக்கியம். இதில் குரல் பல்வேறு சாகசம் செய்யும் ஒரு கால்பந்து வீரரைப் போல செயல்படும். இன்கிரெடிபிள். மேலும் கர்நாடக சங்கீதத்தில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு பாடலாம். ஆனால் ஆப்ராவில் நடிப்போ நடனமோ சேர்ந்திருக்கும். நின்று கொண்டுதான் பாட வேண்டும். இப்படி ஒரு வினோதமான குரல் பிரயோகம் கொண்ட ஆப்ராவை நம்மோர்காரர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று ராஜியிடம் கேட்கிறோம். சற்றே தமாஷாக அவர் கூறுகிறார், இந்தியர்களுக்கு நன்றாக தெரிந்தது ஆப்ரா வின்ஃப்ரே தான். நான் ஆப்ரா பாடுகிறேன் என்றால் என்னை சுற்றி இருப்பவர்கள் ஏமாற்றம் நிறைந்த குரலில் ஓ மியூசிக் என்று சொல்வதை பார்க்க கஷ்டமாகத்தான் இருந்தது. எதிர்காலத்தில் நான் மியூசிக் தெரப்பி செய்தால்தான் யாருக்காவது என் மேல் நம்பிக்கை வரும் என நான் கூறுவதுண்டு. அவர்களுக்கு பியானோ, வயலின் பாரம்பரிய மற்றும் மேற்கத்திய இசைக்கருவிகள் பற்றி தெரிந்திருந்தும் குரல் இசை பற்றி தெரிவதில்லை என்பதுதான் வேடிக்கை. எளிதாக என்னை அவர்கள் புறந்தள்ளிவிட முடியாது. என்னால் எத்தனை கடினமாக உழைக்க முடியும் என்பது எனக்கு தெரியும். பிறரது கருத்துக்கள் நமது வளர்ச்சிக்கு உதவும். எனது பெற்றோருக்குத்தான் மிகவும் கடினமாக இருந்தது. ஆப்ரா கற்றால் என்ன வேலை கிடைக்கும், அது என் சொந்த காலில் நிற்க உதவுமா என்பதில் இன்னும் தெளிவில்லை. கல்லூரியிலும் இந்தியர்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரிந்திருக்கவில்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் டாக்டரேட் படிப்பை விட இது குறைவானது என்பது மட்டுமே. ஆனால் 2018 இறுதியில் ஆப்ரா பற்றிய விழிப்புணர்வு அதிகரித்துள்ளது. 3 ஆண்டுகளுக்கு முன் பாம்பே ஆப்ரா மறுபடியும் தொடங்கியதால் சிறிது விழிப்புணர்வு வந்துள்ளது. ராஜியின் தன்னம்பிக்கை நமக்கு பிடித்திருக்கிறது. ஆப்ரா இசை வட்டாரத்தில் உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்கிறது என்று மேலும் குறைகிறோம். ராஜி பனங்காட்டு நரி, சலசலப்புக்கு அஞ்சாதவர். சிரித்து கொண்டே சொல்கிறார், நான் ஒரு ட்ரபிள் மேக்கர், அது எனது சுபாவம். நான் கல்லூரிக்கு செல்வதே வாரம் ஒரு முறை ஒரு மணி நேரம் ஆப்ரா வகுப்புக்காகத்தான் என்பதை மற்ற ஆசிரியர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். இந்த துறையில் நான் வெகு தூரம் முன்னேறுவேன் என்று சக கலைஞர்கள் நம்பினார்கள். நான் அவர்களை பெரிதும் மதிக்கிறேன். எனக்கு அங்கீகாரம் கிடைத்துவிட்டது என புரிந்து கொண்டேன். பார்வையாளர்களும் கைதட்டி வரவேற்றதோடு என் வளர்ச்சியை காண திரும்ப திரும்ப வர விரும்பினர். பாடுவதை தவிர எனக்கு விருப்பமான இன்னொன்று என்னவென்றால் மேடை நிகழ்ச்சி வழங்குவதுதான், பெர்ஃபார்மன்ஸ். அவர்களுக்காக நான் எவ்வளவு கடினமாக உழைத்திருக்கிறேன் என காண்பிப்பதில் எனக்கு விருப்பம் உண்டு. கம்யூனிகேட்டிங் அவர் ஹார்ட்ஸ் அண்டர் த சேம் ஸ்டேஜ் லைட்ஸ். நான் அவர்களிடம் எப்படி பாதிப்பை ஏற்படுத்தினேன், உணர்வு பூர்வமான தொடர்பு ஏற்பட்டதா என்பதை அவர்கள் கூறும்போது எனக்கு மிகவும் பிடிக்கிறது. ராஜி வெங்கட்டின் உத்வேகம் நம்மையும் தொற்றுக்கொள்கிறது. நிச்சயமாக பரிசுகள் வென்றிருக்க வேண்டும் என்று நினைத்து விவரம் கேட்கிறோம். 2018 அமெரிக்க தேசிய ஆசிரியர் பாடும் போட்டியில் கிளாசிக்கல் விமன்ஸ் டிவிஷன் பரிசு வென்றேன் என்கிறார். தவிர ஆம்னி ஹோட்டலில் CNNக்காக ஒரு மிகப்பெரிய இசை நிகழ்ச்சியில் பாடியதையும் பெருமையாக குறிப்பிடுகிறார். ஆனால் அதையெல்லாம் விட அவருக்கு சந்தோஷம் கொடுப்பது, சில நாட்களுக்கு முன் என் ஆசிரியை என் பாட்டை கேட்டு ஆனந்த கண்ணீர் விட்டதுதான். பெரிய ஆப்பரா அரங்குகளில் உலக புகழ்பெற்ற இசைக்குழுக்களுடன் பாட நீண்ட கால ஒப்பந்தம் கிடைக்க வேண்டும் என்பதே ராஜியின் ஆசை. அவர் மேலும் சொல்கிறார், நான் தொடர்ந்து பல உச்சங்களை தொட விரும்புகிறேன். அது எப்போதும் முடிவடையக்கூடாது என்பது என் ஆசை. ஒரு இலக்கை நிர்ணயித்து கொண்டால் அதைவிட பெரியதாக ஒன்றை சாதிக்க மாட்டேன். அதனால் நான் கண்ணுக்கெட்டும் குறுகிய கால இலக்குகளையே நிர்ணயித்துக் கொள்கிறேன். அவை அங்குலும் அங்குலமாக என் இலக்கை நெருங்க உதவும். பரதநாட்டியம், கர்நாடக சங்கீதம் போன்றவற்றிலும் ராஜி என்ன செய்திருக்கிறார் என்பதையும் கேட்கிறோம். கர்நாடக சங்கீத அரங்கேற்றம் செய்ய ஆசை இருக்கிறது. விரைவில் செய்ய இருக்கிறேன். பஞ்சரத்ன கிருதிகளை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நான் நினைத்ததை விட அது கடினமாக உள்ளது. நான் எதையும் செம்மையாக செய்ய நினைப்பவள், பெர்ஃபெக்ஷனிஸ்ட். பரதநாட்டிய அரங்கேற்றம் செய்துள்ளேன். நாட்டியதாரா அட்லாண்டா என்ற பெயரில் நடனப்பள்ளி நடத்தி வருகிறேன். எனது ஆசிரியை இங்கிருந்து வேறிடம் சென்றபோது பள்ளியை என்னிடம் ஒப்படைத்துச் சென்றார். 2013 முதல் நான் கற்பிக்கிறேன். நான் பேஷ்டு ராக் என்ற இசைப்பள்ளியிலும் கற்பிக்கிறேன். பேஷ் என்கிற இசை மேதை தொடங்கி இந்த ராக் இசை வரை இங்கே உண்டு. எல்லா வயதினருக்கும் பியானோ, குரல் இசை, கிட்டார் போன்றவற்றை கற்பிக்கிறேன். சத்யசாயி நிறுவனங்களுடன் உங்களது தொடர்பு என்ன? அங்கு உங்களது பங்களிப்பு என்ன என்று கேட்கிறோம். சிறுவயதிலேயே சுவாமியின் அறிமுகம் கிடைத்தது என் அதிர்ஷ்டம். பெரும்பாலோர் போல் அவரை நாம் கேள்வி கேட்கிறோம். அவர் ஆரவாரம் இல்லாமல் நம் ஒவ்வொருவரிடமும் தனிப்பட்ட முறையில் பேசுகிறார் என்பது என் எண்ணம். And for most of us, it is the people we encounter, the media we are constantly in, and most importantly, the unconditional love we get from our family and friends. நான் சிறுவர் சிறுமியருக்கு பஜனை பாடல்கள் கற்பிக்கிறேன். நான் கண்டிப்பானவள் என்பதால் பல குழந்தைகளுக்கு என்னை பிடிக்காது. ஆனால் பல சமயங்களில் அவர்களது வழக்கத்திற்கு மாறான கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாராயிருக்கும் ராஜி அக்கா நான். கேள்விகளுக்கு விடை தெரியாவிட்டாலும் அவர்களை மிகுந்த அன்புடன், விளையாட்டுத்தனத்துடன் அவர்களை அணுக வேண்டும். வேக்யூம் கிளீனரும் பியானோவும். எனக்கு அப்போது 6 வயது. என் சகோதரன் ஆர்யா பியானோ கற்றுக்கொண்டிருந்தான். அவன் பீத்தோவனின் ஃபர் எலைஸ் மற்றும் ஸ்டார் வார்ஸ் தீம் பாடலை வாசிக்க பழகி கொண்டிருந்தான். அக்கணமே பியானோ என்னை ஈர்த்தது. நானும் அவற்றை வாசிக்க விரும்பினேன். அவன் வாசித்து முடிந்ததும் நான் பியானோவில் வாசிக்க முயன்றேன். ஆனால் ஏனோ சரியாக வரவில்லை. ஒரு நாள் நான் வாசிக்க முயன்று கொண்டிருந்த போது ஒரு வேக்யூம் கிளீனர் சேல்ஸ்மேன் வந்தார். என் பெற்றோரிடம் பேசி கொண்டிருந்தார். அவர் என்னிடம், ஹே, எனக்கு இந்த பாடல்கள் தெரியும் என்று சொல்லிவிட்டு எப்படி வாசிப்பது என சொல்லிக் கொடுத்தார். அன்று நான் 2 விலைமதிப்பற்ற பாடங்களை கற்றுக்கொண்டேன். முதலாவது க கேபாய் 2000 சிறந்த வேக்யூம் கிளீனர் என்பது. இரண்டாவது, நான் இசையின் மேல் காதல் கொண்டு விட்டேன் என்பது. ராஜீவ் வெங்கட். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.